சுவாமிகள் எப்படி தன்னுடைய பக்தி மார்க்கத்தில் கூட டைம் மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணிகிட்டு இருந்தாருன்னு சொன்னேன். அவர் அந்த தன்னுடைய பக்தி மார்க்கத்தில் ஜோதிஷ சாஸ்திரத்தையும் உபயோகப்படுத்துவார். அவருக்கு அந்த கர்மா தேரியில் ரொம்ப நம்பிக்கை உண்டு. அந்த பண்ண பாவ புண்ணியங்களுக்கு பலன் உண்டு. அதனால் இப்போ முன்ன பண்ண பாவத்தினால இப்போ நமக்கு நடக்கிறது கஷ்ட நஷ்டங்கள் வருது. இனிமே பாவம் பண்ணாமல் இருக்கணும். ஒரு பாவத்துக்கும் புண்ணியத்துக்கும் 3 நிமிஷத்தில், 3 நாளில், 3 பட்சத்தில், 3 மாதத்தில், 3 வருஷத்தில் அந்த பண்ண பாவ புண்ணியத்தோட வீரியத்தை கொண்டு பலன் கொடுக்கும். சீதாதேவி லக்ஷ்மணன் கடுமையான வார்த்தை பேசினதில் 3 நிமிஷத்தில் ராவணன் வந்துட்டான் அப்படின்னு அழுத்தமாக அந்த பாவம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நம்முடைய பூர்வ வினையினால் இப்போ கஷ்ட நஷ்டங்கள் வருது, அதை அனுபவிச்சு தான் தீர்க்கணும் அப்படின்னு உங்களுக்கே இவ்வளோ கஷ்டம் வருதுன்னு சுவாமிகிட்ட சொன்னால் அவர் சொல்வார், நீ என்னை இப்போ கொஞ்ச நாளாக பார்க்குற, உனக்கே என் கஷ்டத்தை பார்த்து கருணை ஏற்படுறது, பகவான் என்ன ஜென்ம ஜென்மாவாக பார்த்துட்டுருக்கார், ஆனால் அவர் இந்த கஷ்டம் இருக்கட்டும்னு நினைக்கிறார்னா அப்போ நான் ஏதோ அந்த மாதிரி பூர்வ ஜென்மங்களில் தப்பு பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு இந்த தண்டனை கொடுத்துருக்கார், பகவான் கருணாமூர்த்தி தான் அப்படின்னு சொல்வார். சுவாமிகளுக்கு அவள் அப்பா தன்னோட வந்து இல்லையே சென்னையில் அப்படின்னு ஒரு ஏக்கம். அவள் அப்பா வந்து நான் காவேரி கரையிலே இருக்கேன் அப்படின்னு அக்காவோடையே இருந்தார், அக்கா திம்பேரோட. அதை ஒரு சுவாமிகள் ஒரு மனசில் ஃபீல் பண்ணுவார். இந்த அயோத்தியா காண்டத்தில் ராமன் காட்டுக்கு கிளம்போது தசரதரும் கௌசல்யம் இன்னும் ஒரு நாள் இருந்துட்டு நாளைக்கு போடா ராமா, இன்றைக்கி உனக்கு நல்ல எல்லாம் சந்தோஷமாக சாப்பாடெலாம் பண்ணி போடுறேன்னு சொல்கிறேன். அப்போ ராமர் சொல்கிறார், இன்னைக்கு கொடுக்குறது நாளைக்கு யார் கொடுக்க போகிறா, நான் சொன்னபடியே இன்றைக்கே கிளம்புறேன் அப்படின்னு சொல்வார். இந்த இடத்துல சுவாமிகள் சொல்வார், நாளைக்கு எனக்கு யார் நல்ல சாப்பாடு போடுவான்னு அவர் சொல்லலை, இன்றைக்கி நீங்கள் நல்ல சாப்பாடு போட்டு நான் அதை சாப்பிட்டேன்னா அதை பார்த்து உங்களுக்கு மேலும் வருத்தம் தான் ஏற்படுமே தவிர நாளைக்கு ஏன் கஷ்டப்பட போகிறானே நினச்சி இன்றைக்கி நான் சாப்பிடும்போது நீங்கள் அழுவேல தவிர சந்தோஷப்பட மாட்டேள், அதனால் நான் இப்போவே கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறார் ராமர் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிகள் சொல்வார், எங்கள் அப்பா எப்பயாவது ஊர்லேருந்து வருவார், இட்லிக்கு ரொம்ப நல்லா இருக்கு, இன்னொரு இட்லி போட, இன்னும் கொஞ்சம் சட்னி போடு, இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விடுன்பார், எனக்கு கண் ஜலம் வரும், இவர் என்னோட இங்கே இருக்கக்கூடாதா, இவர் வந்து ஊருக்கு போகிறேன்னு கிளம்புறாரே, நான் பண்ணி போடுறேன்னு ஆசையாக கேட்குறேனே அப்படின்னு சுவாமிகள் சொல்வார். அந்த அப்பா கூட இல்லை வந்து இல்லை அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலும் பாகவதத்தில் எது விதிச்சிருக்கோ அதை மனசில் ஏற்றுக்கணும், அது நம்ம எனக்கு ஏன் இந்த கஷ்டம், ஏன் இப்படி நடக்கிறதுன்னு நினச்சிட்டே இருந்தோன்னா அது வாழ்க்கையே நரகமாக போயிடும், அது தப்பு, அது ஒரு பாபம் அப்படின்னு பாகவத் சொல்லியிருக்கு. அதனால் அதை படித்த பின்னா நான் அந்த எண்ணத்தை விட்டுட்டேன், அந்த சமாதானப்படுத்திட்டேன். ஆனால் அவர் கடைசி காலத்துலேயாவது என்கிட்ட வந்திருக்கணும் அப்படின்னு நான் ஒரு பிரார்த்தனை பண்ணுவேன். ராவணன் வீழ்ந்த பின்ன விபீஷணன் புலம்புறான். அப்புறம் அவன் ராமர்கிட்ட கேட்குறான், இந்த ராவணனுக்கு நான் சம்ஸ்காரம் பண்ணட்டுமா அப்படின்னு. ராமர் மரணாந்தானி வைராணி, ஒருத்தம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் எனிமிட்டிலாம், அதோட செத்து போனால் அது போயிடுத்து, அதனால் நீ அவனுக்கு கட்டாயம் சம்ஸ்காரம் பண்ணு, நீ பண்ணலனா நான் பண்ணுவேன், நீ பண்ணு உனக்கு பெருமை வரும், தோம் யசோபாக் பவிஷ்யதி, உனக்கு குறை வராது, உனக்கு அதாவது ராவணனுடைய அந்த நடத்தையை வச்சுட்டு அவன் மனைவி வந்து புலம்பி அழறதெல்லாம் பார்த்த பின்ன இவனுக்கு பண்ணமா கூடாதான்னு அவனுக்கு விபீஷணனுக்கு ஒரு சந்தேகம், அதனால் நீ அவனுக்கு பண்ணு உனக்கு நல்ல பேர் வரும் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. சுவாமிகள் இந்த இடத்துல வந்து தோம் யசோபாக் பவிஷ்யதி அப்படிங்கிற இடத்துல எங்கள் அப்பா என்கிட்ட வந்து கடைசி காலத்துலயாவது இருக்கணும் அப்படின்னு அந்த அப்பாவுக்கு வயசான போது மனசில் வேண்டின்னு இருக்கார். அவன் அப்பா திடீர்னு ஒரு நாள் தந்தி கொடுத்து கல்யாணம் உடனே புறப்பட்டு வரவுன்னு போட்டிருக்கார். அந்த அக்கா அத்தையும் பேர் வச்சுட்டுருக்கா, அத்தையும் பேர் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டார், உடனே அவள் அப்பாவுக்கு வந்து உங்கள் கோவம் வந்துடுது, என்ன என்ன அனாதை நினச்சேன், என் பிள்ளை இல்லையா, கல்யாணம் வந்து இந்த பாவ புண்ணியம் சத்தியம் தர்மம்னா கட்டுப்படுவான், நான் அவன்கிட்ட போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறார். சுவாமிகள் மெதுவாக அவரை தூக்கி வண்டியில் வச்சு ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து ஆற்றுல கொண்டு ஆற்றுல இவரோட கொஞ்ச நாள் இருந்து திருப்தியாக, அப்புறம் இங்கேயே அவர் காலமாகி சுவாமிகள் அவருக்கு வேதம் படித்தவாளுக்கு வைதிக அது வைதிகத்தில் பிரம்ம வேதம்னு இருக்கு, அப்படி ஒரு முறைப்படி சம்ஸ்காரம் பண்ணி அந்த திருப்தி அடைஞ்சார். நான் வேறு ஏதோ டிவியேட் ஆகிட்டேன். சுவாமிகளுக்கு அந்த கர்மா தியரியில் ரொம்ப நம்பிக்கை. அவர் ஜோதிஷர்கள் ஜோதிஷம் பார்க்குறவாழ தெய்வஜா அப்படின்னு சொல்லுவார். தெய்வம் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஃபேட்டுன்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்தில். தெய்வஜானா ஃபேட் என்ன இருக்க போகிறது, அடுத்த தெய்வங்கள் என்ன விதி சமைச்சிருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சவா அப்படின்னு அர்த்தம் தெய்வஜா அப்படின்னு. சுவாமிகள் வாழ்க்கையில் அவருக்கு அந்தந்த நேரத்தில் கைடு பண்ணுறதுக்கு சில தெய்வஜர்கள் இருந்தார். அவள்லாம் வந்து பணத்துக்கு ஆசைப்படாமல் அந்த சப்ஜெக்டில் ரொம்ப டீப்பாக படித்து அதை வந்து ஒரு ப்ரொஃபஷன் மாதிரி வச்சுக்காம கமர்ஷியலைஸ் பண்ணாமல் இருந்தவா. அவள்கிட்டேருந்து சுவாமிகள் வந்து கைடன்ஸ் எடுத்துட்டுருக்கார். அதுலேயும் வந்து திரும்பியும் நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி அவர் வந்து உலக விஷயங்கள், நம்ம வந்து ஜோசியர்கிட்ட போனால் என்ன கேட்போம், எப்போ ப்ரொமோஷன் வரும், எவ்வளோ பணம் வரும், இன்னும் மாடி வீடு கட்டுவோமா, இல்லை ஏதோ கஷ்டமாக இருந்ததுன்னா இந்த கஷ்டம் எப்போ தீரும், இந்த மாதிரி எத்தத்தின்னா பித்தம் தெளியுங்கிற மாதிரி அவள்கிட்ட போய் நின்னா அவளை வந்து காசு பிடுங்கிறதுக்கு வழின்னு தெரிஞ்சுன்றா. சுவாமிகள் இந்த மாதிரி அந்த அவர் ஜோசியர்கள்ட்டெல்லாம் வந்து என்ட்டையே ஜாதகத்தை கொடுத்து இன்னார்ட்ட போய் இதை இந்த கேட்டுவான்னு சொல்லியிருக்கார். அதிலெல்லாம் அவரோட கேள்வி என்னவாக இருக்கும்னா, சந்நியாச யோகம் இருக்கா, அது எப்போ சித்திக்கும், சன்னியாசம் வாங்கிட்ட பின்ன கிருஷ்ண தர்ஷனம் எப்போ கிடைக்கும், அதுக்கு நான் என்ன பஜனை பண்ணணும், இந்த தசாபுக்தி மாறும்போது அவர் டுடூ லிஸ்ட்டில் இன்னும் ஒரு ஐட்டம் ஏற்றிப்பார், ஓ சுக்ரபுக்தி ஆரம்பிக்கிறது சனி தசையில் அப்படின்னா உடனே அவர் சொல்ல அந்த ஜோசியர் வந்து ஏதாவது லக்ஷ்மி பரமா பண்ணுங்க அப்படின்னோடனே கனகதாரா ஸ்தோத்திரத்தை அந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணிப்பார். இப்படி அவருடைய ஜோசிய கன்சல்டேஷனே வேறு மாதிரி இருக்கும். அவர் மற்றவாளுக்கும் இந்த ஜோசியத்தை வச்சுட்டு ஒரு கைடன்ஸ் ஒரு ஆறுதல் சொல்கிறதுக்கு அதை உபயோகப்படுத்தினார். அவர் வாழ்ந்த வாழ்க்கை அவருடைய சத்திய நிஷ்டினால அவர் வாயால் சொன்னாலே அது சத்தியமாக, அதாவது அது சத்தியமாயிடும். அந்த ஜாதகத்தில் என்ன இருக்கோ இல்லையோ அவர் அந்த ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு அந்த ஜாதகத்தை உபயோகப்படுத்திப்பார். சில சமயம் என் விஷயத்துல கூட நான் வேலையை விட்டுட்டு அவர்கிட்ட உட்காந்துருந்தபோது குருமூர்த்தின்னு அவருடைய ஃப்ரெண்டு ஒரு ஜோசியர், அவர் இந்த ஜோசியர் அந்த மாதிரி அவர்கிட்ட யார்ட்டையாவது ஏதாவது ஒரு ஆப்ளிகேஷன் போகிறாருனா ஒரு சர்வீஸ்னால் முதல்ல பணத்தை வித்தில் பார்க்க வச்சு கொடுத்துட்டு அப்புறம்தான் அவள்கிட்டேருந்து ஒரு ஜோசியம் கேட்பார் இல்லை ஒரு பாட சொல்வார். அந்த மாதிரி இந்த குருமூர்த்தி கிட்ட பணம் வச்சு கொடுத்து என்னோட டேட் டைம் எல்லாம் வச்சு எனக்கே தெரியாது அவர் என்னோடய ஜாதகத்தை எழுதி அதை வச்சுட்டு என்னை கன்வின்ஸ் பண்ணார், நீ வந்து உலக வாழ்க்கையில் நிறைய அனுபவிக்க வேண்டியது பாக்கி இருக்குது, அதை முடிச்சுட்டு வரலாம், நீ போய் வேலைக்கு சேரு அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி அவர் அந்த சிவாயனமை என்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை, உபாயம் இதுவே மதியாகும், அல்லாதையெல்லாம் விதியே மதியாகி விடும்னு ஒரு உபைப்பாட்டி அழகாக சொல்லியிருக்கா. அதனால் சிவாயனம் என்று சிந்தித்திருப்பவர்களுக்கு வேறு உபாயமே வேண்டாம், எல்லா விதிவசமாக இருக்கிற எல்லா கஷ்டமும் போயிடும், நான் ரொம்ப சாமர்த்தியமாக விதியை மதியாக வெல்லலாம் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணோம்னா உன்னுடைய மதி அறிவுக்குள்ள அந்த விதி வந்து உட்காந்துட்டு அது என்ன எங்கே கூட்டின்மாங்க கூட்டின்னு போயிடும் அப்படின்னு சொல்கிறான் அவைப்பாட்டு. அந்த மாதிரி சுவாமிகள் வந்து பகவத் பஜனை பண்ணுறதுக்கு ஜோசியத்தை உபயோகப்படுத்தினார். ஜானகி காந்த ஸ்மரணம், ஜெய் ஜெய் ராம ராமா.